நீங்கள் கேட்கவிருப்பது வனதேவியின் மைந்தர்கள். எழுதியவர் ராஜம் கிருஷ்ணன். ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா. அத்தியாயம் 1. பனிக்காலத்து வெயில் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேனாய் தீஞ்சுவையாய் இங்கிதமளிக்கக்கூடியதுதான். ஆனாலும் பூமகளுக்கு அப்படி ஓர் இனிமை படியவில்லை. மாளிகையின் மேலடுக்கு சாளரத்தின் சல்லா தளிர் விரல்களால் நீக்கி கீழே மாளிகையின் பின்புறத்தின் விரிந்த சுற்றுச்சூழலில் பார்வையைப் பதிக்கிறாள். பனிக்காலத்தில் பசுமை இத்துணை அழகாக தென்பட்டதாக நினைவில் வரவில்லை. புல்வெளிகள், பசுங்குவியல்களில் நட்சத்திரம் பதிந்தாற்போன்று பூம்புதர்கள், மாமரங்கள், இந்தா இந்தா என்று கதிரவனுக்கு காணிக்கையாக்கும் அரும்பு கொத்துக்கள், விரிந்து தெரியும் சிவப்பும் நீலமுமான அரவிந்தத் தடாகம், அதில் வெண்மலர்கள் போல் தெரியும் அன்னங்கள், எல்லாம் பார்த்து பார்த்து மாளிகையைச் சேர்ந்த உழைப்பாளர் உருவாக்கியிருக்கும் அந்தப்புறத் தோட்டம். எட்டி ஓர் ஆலமரம், அதைச் சுற்றி அழகிய மேடை உண்டு. அங்கே மன்னரும் அவளும் சந்தித்துப் பேசுவதுண்டு. கானகம் செல்லும் முன்பு அவள் பேதை பருவ அறியாமைகள் அகல மன்னரின் அன்பு பார்வையின் பொருளை புரிந்து கொண்ட இடம். அதை நினைக்கும்போது இப்போது மெய் சிலிர்க்கிறது. பூம்பட்டு மேலாடையை நழுவாமல் பற்றிக் கொள்கிறாள். தேவி, உச்சிப்போது தாண்டி நேரமாகிவிட்டது. உணவு சித்தமாகி ஆறிப்போகிறது. அவள் திரும்பிப் பார்க்கிறாள். கை கழுவ கலமும் நீரும் ஏந்தி நிற்கும் பணிப்பெண். பணிப்பெண்ணா? முன்னெற்றி கூந்தல் நரை பட்டையாக தெரிகிறது. நெற்றியிலும் கன்னங்களிலும் மோவாயிலும் காலமும் உழைப்பும் சேர்ந்து கீறிய கீறல்கள். வெறும் காலமும் உழைப்பும் மட்டுமா? மன இறுக்கமும் கூடத்தான். இடுப்பில் ஓர் ஆடை, வெளுத்து சாயம் போன ஆடை, மாளிகை எசமானிகள் உடுத்து கழித்த ஆடை, மார்பை மூடும் கச்சைகளும் கூட இவர்களுக்கு இல்லை. ஆனால் அவந்திகா, அவள் அன்னை, அவள் பால் குடித்த மார்பகங்களை துகில் கொண்டு மூட அவள் முனைந்து வெற்றி பெற்றிருக்கிறாள். மாளிகை சாளரங்கள் கூட உயிர் துகில் அணிகின்றன. என் அவந்திகாவுக்கு மேலாடை வேண்டும் என்று விவரம் தெரிந்த நாளில் அவள் தந்தையிடம் கேட்டு அந்த மேலாடை உரிமையை பெற்றுத் தந்தாள். அவந்திகா நீர் சொம்பை கீழே வைத்துவிட்டு ஒரு கையால் அவள் முகம் மலரை பரிவுடன் தொட்டு முன் நெற்றிச் சுரி குழலை ஒதுக்குகிறாள். தேவி, நேரம் மிகவாகி இருக்கிறது. பாருங்கள், நிழல்கள் நீண்டு விழுகின்றன. இந்த நிலையில் உணவு கொள்ளாமல் இருக்கலாகாது தேவி. அவளை மெதுவாக பற்றி எழுப்பி நீர் செம்பை எடுத்து கழுவும் கலத்தை பிடித்து அவள் மென்கரங்களை வெதுவெதுப்பான நீரில் கழுவ செய்கிறாள். இன்னொரு பணிப்பெண் வந்து அந்த கலங்களை வாங்கிச் செல்ல அவந்திகா மெல்லிய பட்டுத் துகிலால் அவள் கரங்களை துடைக்கிறாள். செம்பஞ்சு குழம்பின் பட்ட சிவப்பு தெரியும் மலர்கேசரங்கள் போன்ற விரல்கள். அவந்திகா, மன்னர் உணவு கொண்டாரா? மன்னர் உணவு மண்டபத்துக்கு வரவே இல்லை தேவி. குலகுரு மந்திரி பிரதானிகளுடன் அரசாங்க யோசனைகளில் ஆழ்ந்திருப்பதாக சொல்கிறார்கள். பல ஆண்டுகள் மன்னன் இல்லாத நாட்டில் எத்தனையோ அலுவல்கள் இருக்கலாம் அல்லவா? இளையவர் ஆட்சி புரியவில்லையா அவந்திகா? உணவு கொள்ளக்கூட வர இயலாத அளவுக்கு என்ன யோசனைகளாம்? பூமகள் கேட்கவில்லை. இளையவர், நிழல் போல் தொடரும் இளையவரும் உணவு கொள்ளவில்லையா? ஊர்மிளையை சந்திக்கவில்லையா? ராணிமாதாவின் மாளிகை பக்கம் செல்லவில்லையா? அடுக்கடுக்காக வினாக்கள் மின்னுகின்றன. ஆனால் சொற்களாக உயிர்க்கவில்லை. விமலை, விசையை இருவரும் பின்னே உணவு தட்டுகள், கிண்ணங்கள், அமரும் பாய் ஆகியவற்றுடன் வந்து கடைப்பரப்புகிறார்கள். அவந்திகா அவளை பரிவுடன் பற்றி மென்மையாக கோரை கொண்டு மெத்தென்று முடைய பெற்ற சித்திரப்பாயில் அமர்த்துகிறாள். பெரிய வாழை இலைகளை பரப்பி அதில் உணவுப் பண்டங்களை வைக்கிறார்கள். மிளகும் உப்பும் கூட்டி தயாரித்த நெய்யமுது, மாதுளங்காய் துவையல், தயிர் பிசைந்த சுவையமுது, கீரையும் பருப்பும் கூட்டிய மசியல், இனிப்பு கூட்டிய புளிப்பு பச்சடி. எனக்கு பசியே இல்லை தாயே. மகளே, பசி இல்லை என்று இருக்கலாமா? இன்னோர் உயிரை தாங்கி நிற்கும் அன்னை நீங்கள். இந்த மாதுளங்காயும் புளிப்பும் இனிப்புமான பச்சடியும் ருசிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உண்ணுங்கள் தேவி. ஏனோ தெரியவில்லை அவந்திகா, எனக்கு பசியும் இல்லை ருசியும் இல்லை. அப்போது சாமளி ஒரு பொற்கிணத்தில் பானம் எடுத்துக்கொண்டு விரைந்து வருகிறாள். இவள் கேகய அரசகுமாரியான இளையராணி மாதாவின் அந்தப்புற பணிப்பெண்.
Sample complete. Ready to continue?